மகிழ்வோம் மகிழ்வோம் ஆண்டவரில் கூடி வருவோம் ஆனந்த பண்பாடுவோம் மகிழ்வோம் ஆண்டவரில் கூடி வருவோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம்மாத்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவர் இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, கடவுளை நாம் எப்பொழுதும் போற்றி புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். 24 மணி நேரமும் ஆலயத்திற்கு நம்மால் வர இயலாது. 24 மணி நேரமும் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இருக்க ஒரு முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது. அப்படி இருந்தும் கடவுளை போற்ற நம்மால் முடியுமா என்று கேட்டால் கண்டிப்பாக முடியும். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்வை கடவுளுக்கே அர்ப்பணிக்கின்ற பொழுது அவரை நாம் புகழ்வதற்கு அது சமமாக இருக்கின்றது. எண்ணம், சொல், செயல் இவை அனைத்தும் கடவுளுக்கு உகந்ததாக நமது வாழ்நாளில் பிரதிபலிக்கின்ற பொழுது நாம் கடவுளை புகழ்பவர்களாக இருக்கின்றோம். எனவே இந்த நாளில், இந்த வாரத்திலே நமது அலுவல்களை எல்லாம் தொடங்கக்கூடிய இந்த திங்கட்கிழமையில் நமது எண்ணம், நமது சொல், நமது செயல் கடவுளுக்கு உகந்ததாய் இருக்க அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நமது எண்ணம், சொல், செயல் இவை அனைத்தும் கடவுளுக்கு எதிராக இருந்த தருணங்களை நினைத்து பார்த்து மன்னிப்பு வேண்டுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றம் குறைகளை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமென்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்களில் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியன வளரச் செய்தருளும். அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 8 வசனங்கள் 12 முதல் 17 வரை. சகோதரர் சகோதரிகளே, நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்வின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊனியல்புக்கேற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையே பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். நாம் இவ்வாறு அழைக்கும்போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார். நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாய் இருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. கடவுள் எழுந்தருள்வார், அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள். அவரை வெறுப்போ அவர் முன்னிலையில் நின்று ஓடிப்போவர். நேர்மையாளரோ மகிழ்ச்சி அடைவர், கடவுள் முன்னிலையில் மகிழ்ந்து கொண்டாடுவர். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும், கணவனை இழந்தாளின் காப்பாளராகவும் இருப்பவர். தூயகத்தில் உறையும் கடவுள், தனித்திருப்போருக்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார். சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார். ஆண்டவராம் நம் இறைவனே, மீட்பளிக்கும் கடவுள், மீட்பளிக்கும் கடவுள். ஆண்டவராம் நம் இறைவனே, மீட்பளிக்கும் கடவுள், மீட்பளிக்கும் கடவுள். ஆண்டவர் போற்றி போற்றி, நாளும் நம்மையவர் தாங்கிக் கொள்கின்றார். இறைவனே நம் மீட்பர், நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள். நம் தலைவராகிய ஆண்டவர்தாம் இறப்பினின்று விடுதலை தர வல்லவர். ஆண்டவராம் நம் இறைவனே, மீட்பளிக்கும் கடவுள், மீட்பளிக்கும் கடவுள். ஆண்டவராம் நம் இறைவனே, மீட்பளிக்கும் கடவுள், மீட்பளிக்கும் கடவுள்.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். அல்லேலூயா
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மாண்மாவோடும் இருப்பாராக.
புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றே.
அதிகாரம் 13, இறைவார்த்தைகள் 10-17 முடிய. அக்காலத்தில் ஓய்வு நாளில் தொழுகை கூடம் ஒன்றில் கற்பித்துக் கொண்டிருந்தார். 18 ஆண்டுகளாக தீய ஆவி பிடித்து உடல் நலம் குன்றிய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் சிறிதும் நிமிர முடியாதவாறு கூண் விழுந்த நிலையில் இருந்தார். இயேசு அவரை கண்டு அருகை கூப்பிட்டு, அம்மா, உமது நோயில் இருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி தம் கைகளை அவர் மீது வைத்தார். உடனே அவர் நிமிர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார். இயேசு ஓய்வு நாளில் குணமாக்கியதை கண்ட தொழுகை கூட தலைவர் கோபம் கொண்டு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து, வேலை செய்ய 6 நாட்கள் உண்டே, அந்நாட்களில் வந்து குணம் பெற்று கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் வேண்டாம் என்றார். ஆண்டவரோ அவரை பார்த்து, வெளிவேடக்காரரே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் தம் மாட்டையோ கழுதையோ தொழுவத்தில் இருந்து அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் காட்டுவது இல்லையோ? பாருங்கள், ஆபிரகாமின் மக்களாகிய இவரை 18 ஆண்டுகளாக சாத்தான் கட்டி வைத்திருந்தான். இந்த கட்டில் இருந்து இவரை ஓய்வு நாளில் விடுவிப்பது முறையில்லையா என்று கேட்டார். அவர் இவற்றை சொன்னபோது அவரை எதிர்த்த அனைவரும் வெட்கப்பட்டனர். திரண்டிருந்த மக்கள் எல்லாரும் அவர் செய்த மாட்சிக்குரிய செயல் அனைத்தையும் குறித்து மகிழ்ச்சி அடைந்தனர்.
ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு
புகழ். ஆண்டவர் இயேசுவில் எனக்கு பிரியமுள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறை உங்களை ஆண்டவர் இயேசுவின் பெயரால் உங்களை வாழ்த்துகிறேன். கடவுள் எப்பொழுதுமே நம்மோடு உரையாடி கொண்டிருக்கிறார். பல்வேறு வழிகளிலே தன்னுடைய பிரசன்னத்தை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். எண்ணற்ற வழிகள் என்று சொல்லலாம். அதில் ஒரு வழி என்று சொல்வது அன்றாட நாம் வாசிக்க கேட்கின்ற இந்த நற்செய்தி. இந்த நற்செய்தியின் வழியாக கடவுள் நம்மோடு உறவாடி கொண்டிருக்கிறார், பேசி கொண்டிருக்கிறார். நீ இந்த நாளில் என்ன செயலை செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். கடவுள் அனுதினமும் தரக்கூடிய ஒரு நற்செய்தி என்பது நாம் நமது வாழ்வு முறையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும், எப்படி அதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்கான ஒரு வழிமுறையாக அனுதினமும் கொடுக்கக்கூடிய அந்த நற்செய்தி அமையும். அப்படி பார்க்கின்ற பொழுது இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் சொல்லும் செய்தி என்ன? இன்றைய நற்செய்தியில் அப்படி என்ன அவர் சொல்லுகிறார்? ஒவ்வொரு மனிதனும் தான் தன்னுடைய வாழ்விலே ஒரு உயரமான இடத்திற்கு செல்ல வேண்டும், ஒரு மேம்பட்ட நிலைக்கு செல்ல வேண்டும், அடுத்தவரை விட நான் உயர்ந்து இருக்க வேண்டும் என்று எண்ணுவது ஒரு இயல்பான ஒன்று. அப்படி எண்ணுவதை ஆண்டவர் ஒருபோதும் குறை என்று சொல்வதில்லை. அப்படி நீ அடுத்த கட்டத்திற்கு, ஒரு உயரமான இடத்திற்கு, ஒரு மேம்பட்ட நிலைக்கு நீ செல்ல வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்வதாக நான் உணர்கிறேன். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் ஒரு குணமடிக்கின்ற செயலை செய்கிறார். அதோடு நின்றுவிடாமல் ஒரு சில அறிவுரைகளையும் அவர்களுக்கு வழங்குகிறார். நற்செய்தியிலே பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம், எப்பொழுதெல்லாம் பிறருக்கு அறிவுரைகளை வழங்குகிறாரோ, எப்பொழுதெல்லாம் பிறர் எப்படி இருக்க வேண்டும் என்று தன்னுடைய ஓமையால் சொல்லுகிறார்களோ, அப்பொழுதெல்லாம் அங்கு ஒரு விதமான எதிர்வினை செயலாற்ற தொடங்கும் என்பதை நாம் நற்செய்தியிலே பல இடங்களிலே வாசிக்க கேட்டிருக்கிறோம். மத்தேயு நற்செய்தியிலே 21வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம், கொடிய குத்தகைக்காரர் ஓமையை ஆண்டவர் இயேசு சொல்லுவார். இந்த ஓமையை சொல்லி முடித்த பின்பு பார்த்தீர்கள் என்றால், அங்கே இருக்கக்கூடிய அந்த மறைநூல் அறிஞர், அங்கே இருக்கக்கூடிய பரிசேயர்கள், இவர் நம்மை குறித்து தான் இப்படி சொல்லுகிறார் என்று எண்ண தொடங்குவார்கள். ஆண்டவர் இயேசு சொன்னது சரிதான் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்ட பின்பு அங்கு நடப்பது என்ன? இவர் நம்மை குறித்து தான் இவ்வாறு சொல்லுகிறார்கள் என்று நினைத்து ஒரு எதிர்வினை ஆற்ற தொடங்குகிறார்கள். ஒரு எதிர்வினை, ஆண்டவர் சொன்ன உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழலாக அவர்கள் எடுத்து அதை ஒரு எதிர்வினையாக அதை மாற்றுகிறார்கள். இதே போன்று மத்தேயு நற்செய்திகளே, யாருக்கு நாங்கள் வரி செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி வருகின்ற பொழுது, அங்கு அவர்கள் இவர் தவறாக சொல்லுவார், இவரை பிடித்து விடலாம் என்கின்ற ஒரு சிந்தனைகளை அவர்கள் இருப்பார்கள். ஆனால் அவர் சரியாக கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் சீசருக்குரியதை சீசருக்கும் நீங்கள் செலுத்துங்கள் என்று சொன்ன பொழுது அந்த இடத்தில் இருந்து அவர்கள் வெளியே சென்று விடுகிறார்கள். இதுதான் நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்கிறோம். அவர்கள் வெளியே சென்று விடுகிறார்கள். ஏனென்றால் அவரை சிக்க வைக்க வேண்டும் என்று நாம் நினைத்தோம். நாம் நினைத்தது அங்கு செயல்பட முடியவில்லை. எதிர்வினை ஆற்ற நம்மால் இயலவில்லை என்று அவர்கள் சென்று விடுகிறார்கள். மார்க்கு நற்செய்திகளே, இன்று வாசித்ததை போல அங்கு ஒரு குணமளிக்கின்ற ஒரு நிகழ்வு. கை சூம்பிய ஒருவரை ஆண்டவர் இயேசு குணமளிக்கின்றார். குணமளிப்பதற்கு முன்னால் அவர் கேட்கிறார், ஓய்வு நாளில் குணமளிப்பது சரியா தவறா என்று அவர்களிடம் கேட்கிறார். எந்த பதிலையும் அவர்களால் சொல்ல இயலவில்லை. சொல்ல முடியாமல் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் நல்லதா கெட்டதா என்பது கண்டிப்பாக அவர்களுக்கு தெரியும். இருந்தாலும் பதில் ஏதும் சொல்லவில்லை. அவர்கள் பதில் ஏதும் சொல்லவில்லை என்றாலும் கூட அந்த இடத்திலே ஆண்டவர் இயேசு அவரை குணமளிக்கின்றார். ஆனால் அதற்கு பின்பு என்ன நடந்தது? அவர்கள் எதிர்வினையாற்ற தொடங்குகிறார்கள். ஏரோதியாளுடன் சேர்ந்து கொண்டு இவரை எப்படி ஒழிக்கலாம் என்று அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள். இவ்வாறாக பல இடங்களிலே நற்செய்திகளிலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு எப்பொழுதெல்லாம் அவர்களுடைய குற்றங்களை எடுத்து சொல்கிறாரோ, எப்பொழுதெல்லாம் நீங்கள் மனம் மாற வேண்டும், இந்த தவறை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சுட்டி காட்டுகிறார்களோ, அப்பொழுதெல்லாம் அங்கு ஒரு எதிர்வினை தொடங்குகிறது. ஆனால் இன்றைய நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது இன்றைய நற்செய்தியினுடைய முடிவு ஒரு வித்தியாசமான ஒரு முடிவாக இருக்கிறது. ஏன் இப்படி ஒரு மனநிலையோடு நீங்கள் இருக்கிறீர்கள்? ஓய்வு நாளில் குணமளிப்பது என்ற தவறான ஒன்றா என்று இன்றைய நற்செய்திகளை சொல்கின்ற பொழுது, இதையெல்லாம் கேட்டுவிட்டு அவர்கள் மனம் கலங்கி வெட்கமுற்றார்கள் என்று இன்றைய நற்செய்திகளை நாம் வாசிக்க கேட்கின்றோம். ஆண்டவர் இயேசு செய்தது சரிதான் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். வெட்கி தலை குனிகிறார்கள். இதுதான் இன்றைய நற்செய்தியை நாம் வாசிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்படியென்றால் ஆண்டவர் இயேசு விரும்புவது என்ன? நீ ஒரு உயரமான இடத்தில் இருக்க வேண்டும், ஒரு மேம்பட்ட இடத்தில் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு நீ செய்ய வேண்டிய காரணம் என்ன? முதலில் நீ இறங்கி வர தயாராக இருக்க வேண்டும். இறங்கி வர தயாராக இருக்க வேண்டும். நான் தான் மேலே இருந்து கொண்டிருக்கின்றேன், நான் மட்டும்தான் மேலே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் உனக்கு இருக்கிறது அல்லவா? அதிலிருந்து நீ இறங்கி வர தயாராக இருக்க வேண்டும். இறங்கி வர நீ தயாராக இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக உனது வாழ்வில் நீ ஏற்றம் காண்பாய் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு சொல்கிறார். அங்கே இருந்தவர்களெல்லாம் ஆண்டவர் இயேசு சொன்னதை கண்டு வெட்கி தலை குனிந்தார்கள், இவர் சொன்னதை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால், இது நாள் வரை நான் எதை பெரியதாக நினைத்து கொண்டிருந்தனோ, இந்த ஓய்வு நாள் தான் எனக்கு பெரியது, இந்த நாளிலே எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது, இந்த சட்ட திட்டங்கள் தான் பெரியது என்று நினைத்து கொண்டிருந்தனோ, அந்த எண்ணங்களிலிருந்து அதில் இருந்து அந்த கொள்கையிலிருந்து அவர்கள் இறங்கி வர ஆரம்பிக்கிறார்கள் என்பதை அந்த நிகழ்வு சுட்டி காட்டுகிறது. எனவே ஆண்டவர் இயேசு அங்கு இருந்தவர்களையும் சரி, இன்று நம் அனைவரையும் சரி, அவர் எதிர்பார்க்கக்கூடியது ஒன்றே ஒன்றுதான், நீ எதை நினைத்து கொண்டிருக்கிறாயோ, எது சரி என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ அது தவறாகவும் இருக்கக்கூடும், அதிலிருந்து இறங்கி வர நீ திறந்த மனதோடு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். நீ உனது கொள்கையிலிருந்து இறங்கி வா. நீ எதை சிக்கனை பிடித்து கொண்டிருக்கிறாயோ அதிலிருந்து இறங்கி வா. எப்படி நாம் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய கொள்கையிலிருந்து நம்மால் இறங்கி வர முடியும்? இதற்கு விபிலியத்தில் இருந்து ஒரு உதாரணம் தர வேண்டும் என்றால் பவுலை தவிர வேறு யாரையும் உதாரணமாக சொல்லிவிட முடியாது. யார் இந்த பவுல்? திருத்தூதர் பணி நூலிலே 8வது அதிகாரம் 9வது அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நாம் அறிந்து கொள்ளலாம் யார் இந்த பவுல். இயேசுவின் பெயரால் யாரெல்லாம் நற்செய்தியை அறிவித்தார்களோ அவர்களை பிடிக்க வேண்டும், அவர்களை தடுக்க வேண்டும், அவர்களை கொல்ல வேண்டும், அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் என்று ஒரு கொள்கை பிடிப்போடு இருந்த நபர்தான் இந்த பவுல். இவர் இந்த கொள்கை தவறு என்று ஒரு கட்டத்தில் உணர்ந்து கொள்கிறார். அந்த தமஸ்க அனுபவத்திற்கு பிறகு தன்னுடைய கொள்கையை மாற்றிக்கொள்கிறார். யார் இந்த பவுல்? இவர்தானே ஒரு காலத்தில் இயேசுவின் பெயரால் நற்செய்தியை அறிவித்தவர்களை கொல்ல துடித்தவன். இப்பொழுது இவரே நற்செய்தியை அறிவிக்கிறாரே என்று சொல்லுகின்ற அளவுக்கு தன்னுடைய கொள்கைகளிலே ஒரு மாற்றத்தை விளைவித்த ஒரு நபராக இருக்கிறார். அவர் தான் பிடித்திருந்த அந்த கொள்கையில் இருந்து தவறு என்று அறிந்து அதிலிருந்து இறங்கி வந்து அதற்கு பிறகு ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் ஏற்றம் கண்ட ஒரு நபராக அவர் இருக்கிறார். எனவே முதலிலே இறங்கி வர நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எதிலிருந்து இறங்கி வர வேண்டும்? எது தவறு என்று தெரிந்தும் அதை நாம் பிடித்து கொண்டிருக்கிறோமோ அதிலிருந்து நாம் இறங்கி வர வேண்டும் என்று கடவுள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். கடவுள் நமக்காக இறங்கி வந்தாரா? தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து இறங்கி வந்தாரா? தொடக்க நூலிலே ஆபிரகாமுக்கும் கடவுளுக்கும் இடையே நடந்த உரையாடலை நாம் மறந்துவிட முடியாது. இதோ என்னது மக்கள், நான் படைத்த மக்கள், எனக்கு எதிராக அவர்கள் இருக்கிறார்கள், குற்றம் செய்யக்கூடிய மக்களாக அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய குற்ற செயல்கள் எல்லாம் எனது காதிற்கு வந்து விழுந்தன, அவர்களை நான் போய் பார்க்க போகிறேன் என்று சொன்ன பொழுது ஆபிரகாம் கடவுளோடு உரையாடுகிறார். கடவுளே, அவர்கள் குற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை தண்டித்து விடாதேயும் என்ற எண்ணத்தோடு அவரோடு உரையாடுகிறார். ஏனென்றால் நீ அவர்களை தண்டிக்கின்ற பொழுது அந்த இடத்திலே 50 நீதிமான்கள் இருப்பார், 40 நீதிமான்கள் இருப்பார், 30 நீதிமான்கள் இருக்கக்கூடும், 20 நீதிமான்கள் இருக்கக்கூடும், 10 நீதிமான்கள் இருக்கக்கூடும் என்று படிப்படிப்படியாக குறைத்து இவ்வாறாக ஆண்டவர் கடவுளிடம் ஒரு உரையாடலை அவர் மேற்கொள்கின்ற பொழுது இறுதியாக கடவுள் அவரிடம் சொல்லுகிறார், சரி, அங்கு 10 பேர் இருந்தால் அவர்களை நான் அவர்கள் பொருட்டு அழிக்க மாட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். கடவுளே தான் படைத்த மக்களுக்காக இறங்கி வருவதற்கு தயாராக இருக்கின்ற பொழுது கடவுளுக்காக நாம் ஏன் இறங்கி வர தயாராக இருக்க மாட்டேங்கிறோம்? இதை நாம் உண்மையிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கு அந்த நிலைக்கு போவதற்கு நம்மை தடுக்கக்கூடிய செயல் என்ன? நாம் இன்னும் பார்வோனினுடைய மனநிலை உடையவர்களாக இருக்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரேல் மக்கள் எப்படி விடுதலையை அடைந்து வாக்களிக்கப்பட்ட அந்த தேசத்திற்கு அவர்கள் சென்றார்கள் என்பதை விவிலியத்திலே நாம் வாசியிருந்தாலும் பார்வோன் மன்னனுடைய எண்ணம் நம் வாழ்வில் பலரிடம் இருக்கத்தான் செய்கிறது. இதை நாம் முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன அந்த பார்வோன் மன்னனிடம் இருந்த அந்த எண்ணம்? ஒரு கடுமையான ஒரு மனம் படைத்தவனாக அவர் இருந்தான். ஏன் அவ்வாறாக இருந்தான்? ஏனென்றால் நான் ஆட்சி செலுத்த வேண்டும், எனக்கு கீழே 4-5 அடிமைகள் இருக்க வேண்டும், ஒரு இனம் இருக்க வேண்டும், அவர்களை நான் ஆட்சி செலுத்த வேண்டும், நான் என்ன விரும்புகிறேனோ அது மட்டும்தான் இங்கு நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம். கடைசியாக ஆரோனும் மோசேயும் அவர்களை அணுகி, என்னுடைய மக்களை நீ விடுதலை செய்ய வேண்டும், அவர்கள் ஆண்டவருக்காக பழி செலுத்த போக வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள அந்த மன்னன் தயங்குகிறான். ஒவ்வொரு முறையும் அவனுடைய மனம் கடுமையாகி கொண்டே இருக்கிறது. அவர்களை வெளியே விட அவன் தயங்குகிறான். இறுதியாக 10 பெருந்துன்பங்களை கடவுள் அவர்களுக்கு அனுப்பிய பிறகும் இறுதியாக அவன் அனுமதிக்கிறான். இருந்தாலும் அவர்கள் நடந்து செல்கின்ற பொழுது அவனுடைய மனம் மறுபடியும் மாறிப்போகிறது. அவர்களை தடுக்க விரைந்து ஓடுகிறான். இதுதான் பார்வோனினுடைய ஒரு கடுமையான மனமாக எண்ணமாக இருக்கிறது. இந்த எண்ணம்தான் இன்று நம் அனைவரிடமும் பெரும்பாலும் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கடுமையான மனம், அந்த ஒரு எண்ணத்தை, அந்த மனத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றுதான் கடவுள் விரும்புகிறார். அதற்கு நீ முதலாவதாக இறங்கி வர வேண்டும். ஆமாம், நான் செய்தது தவறு என்பதை முதலில் நீ அறிந்து கொள்ள வேண்டும். அதிலிருந்து நீ இறங்கி வர வேண்டும். புதிய ஏற்பாடில் நாம் பார்க்கிறோம், நான் ஒரு மேம்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் அவர் கேட்கிறார். நான் நிலை வாழ்வை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் கடவுளிடம், ஆண்டவர் இயேசுவிடம் அவர் கேட்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு பதில் சொல்கிறார், நீ இறங்கி வா. இறங்கி வா என்று சொல்கிறார். எப்படி இறங்கி வருவது? கட்டளைகளை கடைபிடி, அதெல்லாம் சரி, உன்னிடம் இருப்பதை பிறருக்கு கொடு. இதுதான் அவர் சொல்லுகின்ற ஒரு இறங்கி வருதல். அதை அவன் ஏற்றானா என்று சொன்னால் கண்டிப்பாக இல்லை. மனம் கலங்கி அவன் அங்கிருந்து சென்று விடுகிறான் என்றுதான் நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்கிறோம். அப்படி என்றால் இறங்கி வருவதற்கு நான் தயாராக இல்லை. அதுதான் நம்மிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. நான் செய்த செயலை எண்ணி, அதுவும் குறிப்பாக அது தவறு என்று தெரிந்த பிறகும் அதிலிருந்து வர முடியாத ஒரு சூழல் இருக்கிறது அல்லவா, அதுதான் இறங்கி வர நம்மை தடுக்கிறது. ஒரு கேள்வி உங்களிடம் கேட்கிறேன், எது பெரியது, மன்னிப்பது பெரியதா மன்னிப்பு கேட்பது பெரியதா? இந்த கேள்வியை உங்களிடம் கேட்டால் உங்களது விடை என்னவாக இருக்கும்? மன்னிப்பது உண்மையிலே பெரியது தான். மன்னியுங்கள், நீங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார் என்றால் நாமெல்லாம் எளிமையாக சொல்லிவிட முடியும், மன்னிப்பது தான் பெரியது. மன்னிப்பது உண்மையிலே பெரிய விஷயம்தான், ஆனால் அதையும் விட மன்னிப்பு கேட்பது தான் அதை விட பெரியதாக ஒன்றாக இருக்கிறது. எல்லோரும் சொல்லிவிடலாம், நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன், பிரச்சனை என் பக்கம் இல்லை, அவர் தான் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறார், மன்னிப்பு அவர் என்னிடம் கேட்கட்டும், நான் மன்னிப்பு தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்பவராக நாம் இருக்கின்றோம். மன்னிப்பு தருவதற்காக மட்டுமல்ல, மன்னிப்பு கேட்பதற்கும் நான் தயாராக இருக்க வேண்டும். அதுதான் இறங்கி வருதல். ஆனால் அந்த இறங்கி வருதலை விடுத்து நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், யாராவது என்னிடம் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு தருபவனாக மட்டும் நான் இருக்கிறேன் என்று சொல்லுவோம் என்றால் அது ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற சொல்லுகின்ற இறங்கி வருதல் அல்ல. எனவே ஆண்டவர் நம்மை இறங்கி வா என்று சொல்கிறார் என்றால் நம்மை தாழ்த்துவதற்காக அல்ல, உயர்த்துவதற்காக. ஒரு பிரான்ஸ் பழமொழி ஒன்று உண்டு, இழைக்கப்பட்ட இன்னல்களை மணலில் எழுதி வையுங்கள், இழைக்கப்பட்ட இன்னல்களை மணலில் எழுதி வையுங்கள், செய்த நன்மைகளை பளிங்கு கல்லில் எழுதி வையுங்கள், செய்த நன்மைகளை பளிங்கு கல்லில் எழுதி வையுங்கள். இதனுடைய அர்த்தம் என்ன? தெளிவாக அதிலே இருக்கிறது. பளிங்கு கல்லிலே எழுதி வைக்கின்ற பொழுது அது நெடுநாள் இருக்கும், மணலிலே எழுதி வைக்கின்ற பொழுது அது ஒரு அலை அடித்தாலோ காற்று அடித்தாலோ அது தெரியாமல் காணாமல் போய்விடும், அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்படி இருக்கின்ற பொழுது இழைக்கப்பட்ட இன்னல்களை நீங்கள் மணலில் எழுதி வையுங்கள், நன்மைகளை நீங்கள் பளிங்கு கல்லில் எழுதி வையுங்கள். ஆனால் நமது வாழ்வில் இதை தலைகளாக செய்கிறோம். நமக்கு இழைக்கப்பட்ட, நாம் பிறருக்கு இழைத்த, நமக்கு இழைக்கப்பட்ட அந்த கொடுமைகளை எல்லாம் ஒரு சஃபரிங்ஸ் என்று சொல்லுவோம், பல விதமான துன்பங்களை எல்லாம் நாம் மணலில் எழுதி வைக்காமல் பளிங்கு கல்லில் எழுதி வைத்திருக்கிறோம். ஆனால் நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளாக இருந்தாலும் சரி, செய்த நன்மைகளாக இருந்தாலும் சரி, அதை மணலில் எழுதி வைத்திருக்கிறோம். அதுதான் உண்மை. அப்படி இருப்பதால் என்ன ஆகிவிடுகிறது? கடைசி வரைக்கும் அந்த வடு இருந்து கொண்டே இருப்பதால் இறங்கி வர முடியாத ஒரு சூழல் அங்கு இருக்கிறது. இன்றைய நற்செய்தியிலே அந்த மக்கள் ஆண்டவர் இயேசு செய்தது சரிதான் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் இறங்கி வந்தார்கள். நான் செய்தது தவறுதான், இது நாள் வரை இதுதான் சரி என்று நினைத்திருந்தேன், அது தவறுதான், அவர்கள் குற்றம் செய்தவர்கள் என்று ஒதுக்கி வைத்திருந்தேன், அது தவறுதான், அவர்களை எனது இல்லத்திற்குள் அனுமதிக்க முடியாத ஒரு சூழலில் நான் இருந்திருந்தேன், அது தவறுதான், இதில் இருந்து நான் மாற்றிக்கொள்கிறேன். அப்படி என்றால் முதலாவதாக நான் இறங்கி வருகிறேன், அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு என்னுடைய மனதினை நான் திறக்கிறேன் என்கின்ற ஒரு விதத்திலே அவர்கள் தொடங்குகிறார்கள். நாம் இறங்கி வருவோம். நமது எண்ணத்தில் இருந்து, நமது சொல்லில் இருந்து, நமது செயலில் இருந்து நாம் இறங்கி வருவோம். சொல், செயல், எண்ணம் அனைத்தும் கடவுளுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் நாம் இறங்கி வர வேண்டும். கடவுள் நமக்கு தருகின்ற அந்த கொடையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் இதுகளில் இருந்தெல்லாம் இறங்கி வர வேண்டும். எப்பொழுது நாம் இறங்கி வருகிறோமோ அப்பொழுது கடவுளுக்கு உகந்ததை நாம் பெற்றுக்கொள்வோம். இறங்கி வர மனமில்லை என்றால் ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்களாக நாம் இருக்கிறோம். ஏற்றுக்கொள்ள மனமில்லை என்று சொன்னால் உண்மையின் பக்கம் நிற்க மனமில்லாதவர்களாக போகிறோம். எதை நீ ஏற்றுக்கொள்ள, எதை நீ இறங்கி வர, அதை முழுவதுமாக கடைபிடிக்க தயாராக இருக்கின்ற பொழுது இறை ஆட்சியும் உனக்கு வெகு தொலைவில் இல்லை என்பதை இன்று ஆண்டவர் இயேசு நமக்கு தெரிகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் இயேசு சொல்கின்ற ஒரே ஒரு நற்செய்தி, ஒரே ஒரு செய்தி இதுதான், இறங்கி வருவோம். எதையெல்லாம் நாம் விட முடியாமல் பிடித்து கொண்டிருக்கின்றோமோ அதிலிருந்து இறங்கி வருவோம். இதுதான் எனக்கு நன்மை கொடுக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமோ, எனக்கு மட்டும்தான் இது நன்மை தர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமோ அதிலிருந்து இறங்கி வருவோம். இவ்வாறாக இறங்கி வருகின்ற பொழுது ஆண்டவரினுடைய அருளும் ஆசிரும் தொடர்ந்து வழிநடத்துகின்ற இறை பராமரிப்பும் நிறைவாக நமக்கு கிடைக்கும். எனவே பிறரை நேசிப்பதற்கு இறங்கி வருவோம், அன்பு செய்வதற்கு இறங்கி வருவோம், மன்னிப்பதற்கு மட்டுமல்ல மன்னிப்பு கேட்பதற்கும் இறங்கி வருவோம். இந்த இறங்கி வருதலை உணர்ந்தவர்களாக, பிறரை எண்ணியவர்களாக, பிறருக்கான வாழ்வு வாழ்வதற்கு நம்மையே ஒப்புக் கொடுப்பவர்களாக இந்த திருப்பலிகளை தொடர்ந்து நாம் இணைவோம். ஆமென்.